அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களுடன் இன்றைய நம் ஒலிபரப்பை துவக்குகின்றோம்.
உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம்
இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுவன புனிதரும் மனிதரே எண்ணங்களையும் இணைத்து வரும் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள். கிறிஸ்து அரசர் பெருவிழா ஞாயிறு சிந்தனை. எனது அருமை அன்புள்ளங்களை, நவம்பர் 23 இந்ஞாயிறன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். 87 ஆண்டுகளுக்கு முன் இதே நவம்பர் 23 தேதி கிறிஸ்து அரசர் வாழ்க என்று சொல்லியபடி ஓர் இளம் அருள் பணியாளர் மறைசாட்சியாக தன் உயிரை வழங்கினார். 1927 ஆண்டு நவம்பர் 23 தேதி மெக்சிகோ நாட்டில் ஓர் இளம் இயேசு சபை அருள் பணியாளருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதுவும் ஒரு பொதுவான இடத்தில் காவல்துறையினரால் அவர் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்று மெக்சிகோ அரசு தலைவர் புளூட்டார்கோ காலஸ் அவர்கள் ஆணையிட்டார். காவல்துறையினர் அவரை சுடுவதற்கு துப்பாக்கிகளை உயர்த்தியதும் அந்த இளம் குரு அச்சமுற்று தன் கிறிஸ்துவ நம்பிக்கையை கைவிட்டு மன்னிப்பு கேட்பார் என்று அரசு தலைவர் எதிர்பார்த்தார். இளம் குரு மன்னிப்பு வேண்டுவதை செய்தித்தாள் நிருபர்கள் காண வேண்டும் என்று எண்ணி மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்திற்கு அவர்களை அரசு தலைவர் அழைத்திருந்தார். கேமராக்களுடன் அவர்களும் வந்திருந்தனர். இளம் குருவை ஒரு சுவருக்கருகே நிறுத்தினர் காவல்துறையினர். அவருடைய இறுதி ஆவல் என்ன என்று கேட்ட காவல்துறை அதிகாரியிடம் தான் சிறிது நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த இளம் குரு. அதன்படி அவ்விடத்திலேயே முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார். தான் கொண்டு வந்திருந்த சிலுவையை எடுத்து ஆழ்ந்த அன்போடு அதை முத்தமிட்டார். பின்னர் அந்த சிலுவையை தனது வலதுகரத்திலும் ஜபமாலையை இடதுகரத்திலும் ஏந்தியபடி இரு கரங்களையும் விரித்து நின்று கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க என்று உரத்த குரலில் முழங்கினார். அந்நேரம் காவல்துறையினரின் குண்டுகள் அவர் மீது பாய அந்த இளம் இயேசு சபை அருள் பணியாளர் தன் உயிரை கிறிஸ்து அரசர் பாதங்களில் அர்ப்பணம் செய்தார். 36 வயது நிறைந்த அந்த இளம் இயேசு சபை அருள் பணியாளரின் பெயர் மெகுவேல் அகஸ்டின் ப்ரோ. அன்பு நெஞ்சங்களே, 20 நூற்றாண்டின் துவக்கத்தில் மெக்சிகோ நாட்டில் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க என்ற அறைகூவலுடன் கிறிஸ்தேரோஸ் என்ற குழுவினர் போராடி வந்தனர். இந்த குழுவின் ஒரு முக்கிய வழிகாட்டியாக செயல்பட்டவர் மெகுவேல் அகஸ்டின் ப்ரோ. கிறிஸ்துவின் அரசு மெக்சிகோவில் மீண்டும் தழைத்து வளர தன்னையே ஒரு விதையாக பூமியில் புதைத்தார் அருள் பணியாளர் மெகுவேல் ப்ரோ. இவரைப் போல பல்லாயிரம் வீர உள்ளங்கள் கிறிஸ்து அரசருக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்துள்ளனர். நாம் வாழும் இந்த 21 நூற்றாண்டிலும் கிறிஸ்துவர்கள் பலர் தங்கள் மத நம்பிக்கைக்காக கொல்லப்படுகின்றனர். இந்த ஞாயிறு நாம் கொண்டாடும் கிறிஸ்து அரசர் திருநாளன்று இந்த வீர உள்ளங்களையெல்லாம் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து அரசர் திருநாளை பற்றி நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு சங்கடம். அதை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கிறிஸ்துவை பல கோணங்களில் நினைத்து பார்த்திருக்கின்றேன், தியானித்திருக்கின்றேன். நல்ல ஆயனாக, நல்ல ஆசிரியராக, மீட்பராக, நண்பராக, வழியாக, ஒளியாக, வாழ்வாக, இவ்வாறு பல கோணங்களில் கிறிஸ்துவை எண்ணி பார்க்கும்போது மனநிறைவு கிடைத்திருக்கின்றது. ஆனால் கிறிஸ்துவை அரசராக எண்ணி பார்க்கும்போது மனதில் சங்கடங்கள் எழுகின்றன. கிறிஸ்து அரசர் இரண்டும் நீரும் நெருப்பும் போல ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் இருப்பது போன்ற ஒரு சங்கடம். ஏன் இந்த சங்கடம் என்று சிந்திக்கும்போது ஓர் உண்மை தெரிந்தது. சங்கடம் கிறிஸ்து என்ற வார்த்தையில் அல்ல, அரசர் என்ற வார்த்தையில்தான் பொதிந்துள்ளது. அன்புள்ளங்களே, அரசர் என்றதும் நமது மனத்திரையில் தோன்றும் உருவம் எது? பட்டும் தங்கமும் வைரமும் மின்ன உடையணிந்து பலரது தோள்களை அழுத்தி வதைக்கும் பல்லக்கில் அமர்ந்து வருகின்ற ஒரு உருவம். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால் ஆடம்பரமாக வாழப் பிறந்தவர். அரசர் என்றதும் மனதில் தோன்றும் இந்த கற்பனைக்கும் இயேசுவுக்கும் எள்ளளவும் தொடர்பில்லையே. பின் எப்படி இயேசுவை அரசர் என்று சொல்வது? சங்கடத்தின் அடிப்படையே இதுதான் நண்பர்களே. அரசர் என்ற சொல்லுக்கு நாம் தரும் வழக்கமான ஆனால் குறுகலான இந்த இலக்கணத்தை வைத்து பார்த்தால் இயேசு கட்டாயம் ஓர் அரசர் அல்ல. ஆனால் மற்றொரு கோணத்தில் இயேசுவும் ஓர் அரசர். அவர் நிறுவிய அரசுக்கு நிலப்பரப்பு கிடையாது. அப்பாடா, பாதி பிரச்சனை இதிலேயே தீர்ந்துவிட்டது. நிலமில்லை என்றால் போர் இல்லை, போட்டிகள் இல்லை, அதை பாதுகாக்க கோட்டை கொத்தளங்கள் தேவையில்லை, படைபலம் தேவையில்லை, உயிர்ப்பலி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆம் அன்புள்ளங்களே, இயேசு கொணர்ந்த அரசுக்கு எதுவுமே தேவையில்லை. இன்னும் ஆழமான ஓர் உண்மை இதில் என்னவென்றால், இறைவன் ஒருவரே தேவை, வேறெதுவுமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனங்கள் மட்டுமே இந்த அரசுக்கு சொந்தமான நிலம். அத்தகைய மனங்களில் தந்தையை அரியணை ஏற்றுவதுதான் இயேசுவின் முக்கிய பணி. இயேசுவுக்கு அரியணை இல்லையா என்ற கேள்வி எழலாம். அவருக்கும் உண்டு. தந்தைக்கும் இயேசுவுக்கும் அரியணைகளா? ஆம் அன்புள்ளங்களே, யார் பெரியவர் என்ற கேள்வி இல்லாததால் இந்த அரசில் எல்லாருக்குமே அரியணை, எல்லாருக்குமே மகுடம் உண்டு. எல்லாருமே இங்கு அரசர்கள். இந்த அரசர்கள் மத்தியில் இயேசு ஓர் உயர்ந்த நடுநாயகமான அரியணையில் வீற்றிருப்பார் என்று கற்பனை செய்து கொண்டு தலையை உயர்த்தி உயர்வான இடத்தில் அவரை தேடினால் நாம் ஏமாந்து போவோம். உயர்ந்திருக்கும் நமது தலை தாழ்ந்தால்தான் அவரை காண முடியும். காரணம் என்ன? அவர் நமக்கு முன் மண்டியிட்டு நம் காலடிகளை கழுவிக் கொண்டிருப்பார். மக்கள் அனைவரையும் அரியணை ஏற்றி அதன் விளைவாக அந்த மக்களின் மனம் என்னும் அரியணையில் அமரும் இயேசு என்ற மன்னரை கொண்டாடவே இந்த கிறிஸ்து அரசர் திருநாள்.
உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவன் ஆட்சி துலங்கிட. உமது அரசு வருக, வருக.
எனது அருமை அன்புள்ளங்களே, குழந்தை பேறு இல்லாமல் தவித்த அயர்லாந்து நாட்டு அரசர் ஒருவர் தனக்கு பின் அரியணையில் ஏறும் தகுதியுடைய வாரிசு ஒருவரை தேடுவதாக நாட்டு மக்களுக்கு அறிவித்தார். வாரிசாக விரும்புகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளன்று அரண்மனைக்கு வர வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டார். தனது வாரிசாக வர விரும்புகின்றவர் கடவுள் மீதும் அயலவர் மீதும் ஆழ்ந்த அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே அரசர் விதித்திருந்த நிபந்தனை. பல இளையோர் அரசரின் இந்த அறிக்கையை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அரண்மனையை நோக்கி பயணம் மேற்கொண்டனர். அந்த நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு சிற்றூரில் ஏழ்மையில் வாழ்ந்து வந்த ஓர் இளைஞன், கடவுள் பக்தி மிக்கவர், அயலவர் மீதும் அதிக அன்பு கொண்டவர். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த இளைஞனை அரசரின் வாரிசாகும்படி தூண்டினர். ஊர் மக்களிடையே நிதி திரட்டி அந்த இளைஞன் உடுத்தி கொள்ள ஓர் அழகான மேலாடையை அவருக்கு பரிசளித்தனர். அரண்மனைக்கு செல்லும் நாள் வந்ததும் பயணத்திற்கு தேவையான உணவையும் தந்து அவரை வழியனுப்பி வைத்தனர் ஊர் மக்கள். இளைஞன் அரண்மனையை நெருங்கிய போது அதிக குளிராக இருந்தது, பனி பெய்து கொண்டிருந்தது. அரண்மனைக்கு அருகில் வழியோரத்தில் கொட்டும் பனியில் ஒருவர் கிழிந்த ஆடைகளுடன் குளிரில் நடுங்கியவாறு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இளைஞன் உடனே தான் அணிந்திருந்த அந்த அழகிய மேலாடையை அவருக்கு போர்த்திவிட்டார். தன்னிடம் எஞ்சியிருந்த உணவையும் அவருக்கு கொடுத்தார். அரண்மனைக்குள் நுழைந்து அங்கு காத்திருந்த ஆயிரக்கணக்கான இளையோரில் ஒருவராக அந்த இளைஞனும் ஓர் ஓரத்தில் அமர்ந்தார். அப்போது அரசர் அவைக்குள் நுழைந்தார். அவரை கண்ட இளைஞனுக்கு பேரதிர்ச்சி. தான் வழியில் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்திருந்த மேலாடையை அரசர் அணிந்திருந்தார். அரசர் நேரடியாக அந்த இளைஞனிடம் வந்து அவரை கரம் பற்றி அழைத்துச் சென்றார். அவரை தன் அரியணையில் அமர வைத்து இவரே என் வாரிசு என்று அனைவருக்கும் அறிவித்தார். அன்பு நெஞ்சங்களே, மனதிற்கு நிறைவையும் மகிழ்வையும் தரும் பல கதைகளில் இதுவும் ஒன்று. எவ்வித பலனையும் எதிர்பாராமல் ஏழைகளுக்கு நாம் செய்யும் உதவிகள் ஏதோ ஒரு வகையில் நம்மை மீண்டும் வந்து அடையும் என்பதையும், அந்த ஏழைகளின் வடிவில் இறைவனையே நாம் சந்திக்க முடியும் என்பதையும் கதைகளாக கேட்டிருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லப்படும் பாடமும் இதுதான். பசியாக, தாகமாக, ஆடையின்றி அந்நியராக இருக்கும் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று இறைவன் நம்மிடம் சொல்கின்றார்.
நீதியில்லாழட்டுமே வேந்தனே உம்மகரே, எளியவர் சார்பினிலே மீட்டினை வழங்கட்டுமே.
அன்பு இதயங்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழாவிற்கு ஏன் இப்படி ஒரு நற்செய்தி வழங்கப்பட்டுள்ளது என்று எனக்குள் கேள்வி எழுந்தது. இன்றைய நற்செய்தியின் ஆரம்ப வரிகள் கிறிஸ்துவை ஓர் அரசர் என்று நினைவுபடுத்தும் வரிகள். தொடர்ந்து வரும் வரிகள் அந்த அரசர் எவ்விதம் மற்ற அரசர்களிடமிருந்து மாறுபட்டவர், இந்த அரசருக்கே உரிய முக்கிய பண்பு என்ன என்பதையெல்லாம் விளக்குகின்றன. அரசருக்கு உரிய பண்புகளில் ஒன்று நன்மை தீமை இவற்றை பிரித்து நல்லவற்றை வாழ வைப்பது, தீமைகளை அழிப்பது. கிறிஸ்து அரசரை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டையும் பிரிக்கும் ஒரே ஒரு அளவுகோல் என்ன தெரியுமா? அயலவர், அவர் மீது நாம் காட்டும் அன்பு. பசியாய் தாகமாய் ஆடையின்றி இருக்கும் அயலவர், சொந்த நாட்டிலும் வேலை தேடி சென்ற நாட்டிலும் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும் அந்நியர் கைம்பெண்கள் அனாதைகள், காரணத்தோடும் காரணமின்றியும் சிறைகளில் வாடும் மக்கள், உடல் நலம் குன்றி அடுத்தவரை அதிகம் நம்பியிருக்கும் நோயுற்றோர், இப்படி அன்புள்ளங்களே, கிறிஸ்து அரசரை பொறுத்தவரை இந்த அயலவர் பட்டியல் நீளமானது. தேவைகள் அதிகம் உள்ள இந்த அயலவர் பட்டியல் வெறும் பட்டியலா, அல்லது நமக்குள் சங்கடங்களையும் கேள்விகளையும் ஆணிகளாக அறையும் சுத்தியலா? முட்களால் பின்னப்பட்ட மகுடம் தாங்கி சிலுவை என்ற சிம்மாசனத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் கிறிஸ்து அரசருக்கு முன் இன்று நாம் சிறிது நேரம் நிற்க முயல்வோம். இந்த அரசருக்கு முன் நிற்க, முக்கியமாக அவரது வலது பக்கம் நிற்க நாம் தகுதி உள்ளவர்களாயிருக்கின்றோமா? இந்த அரசரால் ஆசி பெறப் போகின்றோமா, அல்லது விரட்டி அடிக்கப்படுவோமா? தேவைகள் உள்ள மக்களில் இந்த அரசனின் உருவை கண்டு உதவிக்கரம் நீட்டியிருந்தால் இந்த அரசனின் வலது பக்கம் நிற்கும் வாய்ப்பு பெறுவோம், அந்த அரசர் வழங்கும் ஆசிரையும் பெறுவோம். இறுதியாக அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறன்று புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முத்தி பேறு பெற்ற 6 பேரை புனிதர்களாக அறிவிக்கின்றார். இந்தியாவை சேர்ந்த முத்தி பேறு பெற்ற குரியக்கோஸ் எலையாஸ் சாவாரா என்ற அருள் பணியாளர், முத்தி பேறு பெற்ற யுஃப்ரேஷியா எழுவத்திங்கள் என்ற அருள் சகோதரி ஆகியோர் உட்பட 6 பேரை திருத்தந்தை புனிதர்களாக உயர்த்துகின்றார். புதிய புனிதர்களின் பரிந்துரையால் நாம் அனைவரும் கிறிஸ்து அரசருக்கு உகந்த அரியணையாக நமது உள்ளங்களை மாற்ற முயல்வோம்.
மாந்தர் தம்மை வாட்டும் வறுமை ஒழிய வேண்டுமே, மகிழ்வு தென்றல் எங்கும் இன்னும் வீச வேண்டுமே, ஏற்ற தாழ்வு என்னும் நோயும் நீங்க வேண்டுமே, ஏங்கி தேடும் ஒருமை பாடு விடிய வேண்டுமே, வேதங்கள் எல்லாம் வாழ்வாக மாறிட, வேதங்கள் எல்லாம் இல்லாமல் ஓடிட, உலகம் எல்லாம் ஒரே குடும்பம் ஆகிட, ஏழை வாழ்வு மலரட்டும் எங்கும் நெஞ்சம் மகிழட்டும், ஏழை வாழ்வு மலரட்டும் எங்கும் நெஞ்சம் மகிழட்டும், இயேசுவின் கனவெல்லாம் நனவாகட்டும், உமது அரசு வருக எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவன் ஆட்சி துலங்கிட, உமது அரசு வருக வருக.
கிறிஸ்து அரசர் பெருவிழா ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.